வணக்கம் எக்ஸ் டி செல்வராஜ் அவர்களே, கூடங்குளம் அணு உலை விவகாரத்தின் தற்போதைய நிலைமை எப்படி இருக்கின்றது?
முதல் போராட்டம் ஆரம்பிச்சு 142 நாட்கள் ஆகின்றன. அந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிச்சு இன்றைக்கு 78வது நாள் ஆகும். இப்போ இந்த நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, மைய அரசு எப்படியாவது இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை தொடர்ந்துறணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. நம்ம மன்மோகன் சிங் அவர்களும் அதுல உறுதியாக இருக்கிறதாகத்தான் தெரியுது. ஆனா மாநில அரசு ஓரளவு இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் வேண்டாம் சொல்லி போராடுற மக்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அது எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டா, மைய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க மாநில அரசினுடைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, மைய அரசு 1000 மெகாவாட் மின்சாரம் இன்னும் அதிகமாக தர வேண்டும் என்றும் ஒரு விண்ணப்பம் வச்சிருக்காங்க. மையம் தர வேண்டும் என்று ஒன்று. இரண்டாவது, அந்த காற்று ஆற்றல் கொண்டு அந்த மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான மானியம் தர வேண்டும் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மைய அரசு வந்து மைசூர் மகாராஜா அரண்மனை இருக்கு இல்லையா, அந்த அரண்மனைய அங்கு மின்சாரத்தை உபயோகப்படுத்துறதுக்கு சூரிய ஒளியில இருந்து அதை தயாரிக்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுல மானியம் கொடுத்திருக்காங்க. இவங்க காற்று அலையில இருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கான மானியம் நம்ம எங்களுக்கு வேண்டும் என்று தமிழக அரசு முதல்வர் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போறது இருக்கு இல்லையா, இந்த கடத்தி செல்றதுல 7 விழுக்காடுல இருந்து 17 விழுக்காடு மின்சாரம் வந்து விரயமாகுது. அப்ப இந்த விரயமாகிறதை தடுப்பதற்கு புதிய உத்திகள், புதிய அணுகுமுறை, புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்று அவங்க கேட்டிருக்காங்க. நான்காவதாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சென்னையில இருக்கிற 800 இங்க திருச்செந்தூர் பகுதியில் இருக்கிற உடன்குடி, அந்த உடன்குடியில 2 அனல் மின் நிலையம், அதாவது நிலக்கரி கொண்டு மின்சாரம் தயாரிக்கிறதும் 800லயும் அந்த மாதிரி தயாரிக்கிறது, இந்த 3 இடங்கள்லயும் நிலக்கரி கொண்டு மின்சாரம் தயாரிப்பதற்கு நல்ல நிலக்கரி வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது ஒன்று தெளிவாக இருக்கிறது, மின்சாரம் வேணுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்ல. ஆனா இந்த மின்சாரம் அணுமின் நிலையத்தில இருந்துதான் பெற வேண்டும் என்பதுல மாற்றுக்கருத்து இருக்குது. எனவே மாற்று வழிகளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் தமிழக முதல்வர் இந்த போராட்ட குழுவோடு இருக்கிறார் என்பது ஒன்று. இன்னொன்று, கண்டிப்பாக கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறக்க வேண்டும் என்ற போராட்டமும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா வேண்டாம் என்ற போராட்டம் போல அது வலுவாக இல்லை. அந்த போராட்டத்தை முன்னின்று செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், பெருவாரியாக அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால், மையத்திலே ஆளும் கட்சியாக இருக்கின்ற காங்கிரசனுடைய ஆட்களாக இருப்பதாக அது நமக்கு தெரிய வருகின்றது. இப்ப இன்னும் அண்மையில ஒரு விஷயம் என்னன்னா, அரசு தரப்புல சில ஆய்வாளர்களை வல்லுநர்களை அனுப்பியிருந்தாங்க. அந்த குழு உறுப்பினர்கள் கூடங்குளம் அணுமின் நிலையம் பற்றி ஒரு ஆய்வு செய்தார்கள். போராட்ட குழுவிலும் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். இந்த போராட்ட குழுவிலே உள்ள விஞ்ஞானிகள் தமிழக முதல்வரை கேட்டிருக்கிறார்கள், மைய அரசில் இருந்து வருகின்ற அந்த வல்லுநர்களோடு நாங்களும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், அப்படி தந்தால் உங்களுக்கு முழு உண்மை தெரிய வரும். அதாவது மைய அரசு கண்டிப்பாக அதை திறந்து விட வேண்டும் என்ற ஒரு கட்டம் இருக்கின்ற போது அந்த ஆய்வாளர்களும் அவர்களுக்கு சாதகமாகவே சொல்வதாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் மக்கள் விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் விஞ்ஞானிகளையும் இவர்களையும் இணைத்து பேச வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை அவர்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைத்திருக்கின்றார்கள் என்பது ஒன்று.
கூடங்குளம் அணு உலை விவகாரம், முல்லை பெரியாறு அணை விவகாரம், இவை இரண்டிற்கும் தொடர்பு இருக்கின்றதா?
இங்க நடக்கிற முல்லை பெரியாருடைய பிரச்சனைக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா என்றால், தொடர்பு உண்டு என்றுதான் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். எப்படி கருதுகிறார்கள் என்றால், ஒருவேளை முல்லை பெரியார் பிரச்சனையை நாம் பெரிதாக்கி விட்டோம் என்றால், இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் வேண்டாம் என்று போராடுவது அந்த முல்லை பெரியாரிலே அது அமிழ்ந்து விடும் என்ற ஒரு நோக்கு பின்னாலே இருக்கின்றது என்று அரசியல் ஆய்வாளர்களே சொல்கின்றார்கள் ஒன்று. இரண்டாவது, கேரளாவிலே இப்போது அண்மையிலே ஒரு இடத்தில் இடைத்தேர்தல் வந்து வரவிருக்கின்றது. அந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது மக்களுடைய வாக்குகளை தாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டதா சொல்கிறார்கள். எனவே இந்த ரெண்டுக்கும் ஒரு வகையான தொடர்பு இருக்கதா சொல்லியிருக்கு. இந்த நிலவரப்படி இந்த ஆய்வாளர்கள், அதாவது இந்த அணையை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட அறிஞர்கள், விஞ்ஞானிகள், அந்த அணை மிகவும் பாதுகாப்பாகவே இருக்கிறது. அந்த அன்றைக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு, அந்த 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது அதாவது அதிர்வுகளிலிருந்து அதை தவிர்க்கவும், இன்னும் அதை உறுதிப்படுத்துவதற்காக பக்கத்து சுவர்களும், இன்னும் அந்த அதிர்வுகளை தவிர்ப்பதற்கான விஞ்ஞான உத்திகளையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அது பாதுகாப்பாகவே இருக்கின்றது. நிச்சயமாக அங்கிருக்கின்ற அந்த நீர்மட்டத்தை இன்னும் உயர்த்தவும் செய்யலாம். புதிய அணை கட்ட வேண்டிய தேவை இல்லை என்று சொல்கிறார்கள். புதிய அணை கட்ட வேண்டும் என்று கேரளா வைக்கின்ற அந்த அதை ஆய்வு செய்வர்கள் கூட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலே அந்த அணையை கட்டுவது வந்து சாத்தியமாக இராது, அங்கு நில அதிர்வு அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து இருக்கின்றது. அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது என்று கேட்டால், முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக இருக்கிறது, வேண்டுமென்றால் அதனுடைய அளவை 128 அடிங்கிற அளவை நாம் உயர்த்தி கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இப்போது என்ன பிணையாக இருக்கிறது என்றால், கேரள அரசுக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறிவிட்டது, மக்களை இவ்வாறு தூண்டிவிட்டது. அதாவது இந்த பிரச்சனை ஆரம்பமே எங்க வருகிறது என்றால், மனோரமா ஒரு பத்திரிகையானது அதுதான் முதல்ல ஆரம்பிச்சது, இந்த முல்லை பெரியாறு அணை வந்து பாதுகாப்பாக இல்லை என்று. இது போக இன்னும் எத்தனையோ அணைகள், பழைய அணைகள் அங்கே இருக்கின்றன, அந்த அணைகள் எல்லாம் பாதுகாப்பாக இல்லை என்ற ஒரு பிரச்சனையே வரவில்லை. இது தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக செய்யப்பட்டதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கின்றது.
எக்ஸ்டி செல்வராஜ் அவர்களே, தமிழகம் எதிர்நோக்கும் மின்சக்தி தட்டுப்பாட்டை எப்படி நிவர்த்தி செய்வது?
தமிழக முதல்வர் ஆட்சிக்கு வரும்போது நான் ஆட்சி பொறுப்பு ஏற்ற 3 மாதங்களிலே இந்த மின்வெட்டை எல்லாம் நான் சரி செய்து விடுவேன் என்ற வாக்குறுதியோடு தான் வந்தார்கள். ஆனா அந்த வாக்குறுதி அவர்கள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல். இந்த நெய்வேலியிலிருந்து தயாரிப்பு செய்யப்படுகிற மின்சாரம் முழுமையும் தமிழகத்திற்கு வருவதில்லை. இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே தமிழகத்தை கால்கோள் கொண்டிருக்கார்கள் அல்லவா. உதாரணமாக தூத்துக்குடியிலே தாமரை உருக்காலை எடுத்துக்கொள்ளுங்கள், ஸ்டெர்லைட் ஃபேக்டரி. அந்த மாதிரி ஃபேக்டரிக்கு அதை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள். அதாவது தங்கு தடையின்றி தண்ணீர் அங்கே வழங்கப்படும், தங்கு தடையின்றி மின்சாரம் அங்கே கொடுக்கப்படும், எவ்வளவு நிலம் வேண்டுமானாலும் அரசு அதை ஊர்ஜிதப்படுத்தி கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இப்படி பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்கள் தங்களுடைய மின்சாரத்தை அவர்கள் தயார் செய்து கொள்ளலாம். அதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், முதல் 3 ஆண்டுக்கு அந்த மின்சாரத்துக்கு எந்த கட்டணமும் கிடையாது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு 7 பைசாவில் இருந்தால் கட்டணம் ஆரம்பமாகிறது. இதையெல்லாம் நாம் சரி செய்தோம் என்றால் இந்த மின்வெட்டை நாம் இல்லாமல் ஆக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, மின்சாரத்துறையிலே வேலை செய்கின்ற திருவாளர் தேவசாயம் என்பவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றார், இந்த மின்சாரத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி செல்கிறார்களே, அதன் போது நிறைய மின்சாரம் விரயமாகிறது. 7 விழுக்காடிலிருந்து 17 விழுக்காடு வரை. அதை நாம் சரி செய்தோம் என்றால் மின்வெட்டை நாம் குறைக்க முடியும். அடுத்து, இந்த அரசு அலுவலகங்களிலே குண்டு விளக்குகள் இருக்கின்றனவா, அந்த குண்டு விளக்குகளுக்கு பதிலாக மின்சாரம் குறைவான CFL பல்பு போட்டோம் என்றால் அதுல எத்தனையோ மெகாவாட்டை நாம் சேமிக்க முடியும். அடுத்து என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த விவசாயிகள் வந்து பலரும் பழைய அந்த தண்ணீர் எடுப்பதற்கான மோட்டரை உபயோகப்படுத்துகின்றார்கள், அதிகமாக மின்சாரத்தை அது உள்வாங்கிக் கொள்கின்றது. அதையெல்லாம் மாற்றினோம் என்றால் இந்த மின்வெட்டு நாம் நிச்சயமாக தவிர்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். எனவே மாற்று வழியில் இருக்கின்றன. ஆனால் மைய அரசு ஏன் இதிலே கெடுபடியாக இருக்கிறது என்றால், சில ஆய்வாளர்களுடைய எண்ணப்படி இந்த அணுமின் நிலையத்திலிருந்து புளுட்டோனியம் கிடைக்கும், புளுட்டோனியத்தில் அணுகுண்டு செய்ய முடியும் இல்லையா, அணு ஆயுதங்கள் செய்ய முடியும். வல்லரசு ஆவதற்கு மன்மோகன் சிங் சொல்வது போல இந்த அணு ஆயுதமும் அணுகுண்டும் தேவை. இதுதான் உள்ளே இருக்கிற ஒரு கருமாறி நமக்கு தெரிகிறது.
கூடங்குளம் அணு உலை பிரச்சனை எந்த வகையில் முடியும் என கருதுகின்றீர்கள்?
எந்த வகையில் முடியும் என்றால், நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த மாநில அரசிலே இருக்கின்ற முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்றால், இந்த மாநிலத்தில் அது வேண்டாம் என்று உறுதியாக இருந்தால் என்றால் மைய அரசு அதை திறக்க முடியாது. ஏன்னா அந்த கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு மாநில அரசு வேண்டாம் என்பதை மைய அரசு அவர்கள் மேல் திணிக்க முடியாது. அதற்கு நல்ல உதாரணம் என்றால், மேற்கு வங்காளத்திலே மம்தா பானர்ஜி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார்கள், என்னுடைய மாநிலத்திலே நிச்சயமாக இந்த அணுமின் நிலையம் வேண்டாம், எங்கும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி உறுதியாக ஜெயலலிதா சொல்வார்கள் என்றால் மைய அரசு இதை இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அப்புறம் மைய அரசு திரும்ப திரும்ப நம்மிடம் சொல்வது என்னவென்றால், மின்சாரம் குறைவா இருக்கிறது. ஆனா மின்சாரம் குறைவா இருக்கிறது என்றால், இன்றைக்கு அணுமின் நிலையத்திலிருந்து 2.8 விழுக்காடு மின்சாரம் நமக்கு கிடைக்கின்றது, மற்றதெல்லாம் மற்ற மாற்று வழியில் அல்லவா கிடைக்கின்றது. ஒன்று. அடுத்து நாம் பார்த்தோம் என்றால், மைய அரசு இதிலே குறியாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் சொல்வதெல்லாம், நாங்கள் 13,000 கோடி போட்டு விட்டோம், 20,000 கோடி போட்டு விட்டோம். நான் கேட்கிறேன், இந்த 13,000 கோடி 20,000 கோடி பெருசா? அந்த 30 கிலோமீட்டர் சுற்றளவிலே வாழ்கின்ற ஒரு 10 லட்சம் மக்களுடைய வாழ்வு பெருசா என்று கேட்கும் போது, இந்த 2 விழுமியங்களுக்கு எதிராக நிற்கும் போது மக்களுடைய வாழ்வுதான் தூக்கி பிடிக்க வேண்டுமே தவிர, மக்கள் நலத்தை கருகின்ற அரசியல்வாதிகள் தங்கள் விட்டு கொடுத்து அதை எடுத்துக் கொள்வார்கள். அந்த மக்கள் நலம் கருதாதவர்கள் இதை ஒரு பெரிய தோல்வியாக பார்க்கிற ஒரு நிலைமை இருக்கும். எனவே இது ஒரு வகையில் ஒரு அறநெறி பிரச்சனை, விழுமியம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக நாம் பார்க்க முடியும்.
முனைவர் எக்ஸ்டி செல்வராஜ் அவர்களே, கூடங்குளம் அணு உலை விவகாரம் குறித்து மேலும் விளக்கமாக தெரிந்து கொள்வதற்கு தங்களது இந்த தொலைபேசி பகிர்வு எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு உதவியிருக்கும் என நம்புகின்றோம். நீதியும் உண்மையும் உயிர் பெறட்டும். நன்றி. வணக்கம்.